104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
சங்கநாத நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் ஜெரித் ஆப்டின். இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 2 எம் தமிழுக்கு கார்த்திகை திங்கள் 16, இஸ்லாமியர்களுக்கு 1444 வருடம் ஜமாத்துல் அவ்வல் பிறை 9. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் எம் அனைவருக்கும் நலமை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய முதல் நிகழ்ச்சியாக குறள் அமுதம். உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குறளையும் பொருளையும் மறுமுறையிலிருந்து எங்களுக்கு தரவிருக்கிறார் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய திரு மேர்வின் கொன்ஸ்டனே அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். சிறிதளவு அறிவும் இல்லாமையே பேதமை, தன் கேட்டிற்கு காரணம் யாதென தானே அறியாமை என்பதை விளக்கும் பேதமை என்னும் திருக்குறளின் 84 அதிகாரத்தில் இருந்து 10 குறள், 840 குறள். சான்றோர்கள் கூடிய அவையில் அறிவிலா பேதை ஒருவன் புகுதல் தூயவை அல்லாதவற்றை மிதித்த காலை கழுவாமல் இன்பம் தரும் படுக்கையில் வைத்தது போலாகும். கலா அக்கால் பள்ளியுள் வைத்தாற்றல் சான்றோர் குழா அத்து பேதை புகழ். ஒரு காவல்துறையாளன் தன் மனைவியிடம் கோபம் கொண்டால் துப்பாக்கியை தூக்கலாமா? குதிரையை அடிக்கும் சாட்டையா வகுப்பறையில் எடுப்பது? மக்கள் நல்வாழ்வுக்காக அரசுக்கு ஆலோசனை சொல்லும் அவை சான்றோர் அவை. அந்த சான்றோர்கள் கல்வி முதிர்ச்சியை உடையவர்கள் மட்டும் அல்ல, மக்கள் தொடர்பு அரசுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் அறிந்தவர்கள். மக்களின் நல்வாழ்வுக்கு பொறுப்பேற்றுள்ள அரசு திட்டங்களை செயற்படுத்தும் போது மக்களுடன் நல்லுறவுக்கே முதன்மை அளிக்க வேண்டும். திட்டம் நல்லதாக இருந்தாலும் மக்களின் நிலையையும் அவர்களின் உணர்ச்சியையும் அறிய வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் திட்டத்தில் அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசனின் விருப்பம், அதற்கு அமைச்சர் அளிக்கும் சட்ட உருவம் இவை மட்டும் போதா? சான்றோர் ஆலோசனை கூற வேண்டும். இவர்களின் அவையில் மக்கள் தொடர்பு பற்றி அறியாத ஒருவன் வேறு துறையில் தான் பெற்ற சிறப்பால் உறுப்பினாக வந்தால் என்ன நடக்கும்? வெளியில் சுற்றிவிட்டு வீடு திரும்புவான் காலை கூட கழுவாமல் படுக்கையில் ஏறி படுப்பது போல் இருக்கும். அவனுடைய காலின் தூசியால் அழுக்கால் படுக்கையின் தூய்மை மாசுபடும். பாடுபட்டு படுக்கையறையை தூய்மை செய்து வெளியேறன்ற ஒரு விரிப்பை பரப்பிய மனைவியின் கண்ணே கரிக்காதா? அதுபோல் சான்றோர் அவையின் ஆலோசனை மாசுபடும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு திட்டம் செயற்படுத்தப்பட்டால் அரசு மக்கள் உறவில் விரிசல் உண்டாகும். கலா அக்கால் பள்ளியுள் வைத்தாற்றல் சான்றோர் குழா அத்து பேதை புகழ். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 84 அதிகாரமான பேதமை என்னும் அதிகாரத்தின் 10 குறள்.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து சிந்திக்க வைக்கும் நச்சிந்தனையை தரவிருக்கிறார் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் குருக்களில் ஒருவரான வணக்கத்துக்குரிய திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நச்சிந்தனைகளோடு நற்காலை பொழுதொன்றில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுநலன் பற்றிய அக்கறை இப்போதைய காலப்போக்கில் மிகவும் குறைந்து வருவதைக் கண்டு பொதுநலப்போக்கு எம்மத்தியில் எப்போதும் அவசியமாக இருக்க வேண்டும் என்பதனை விளக்க ஒரு கதையை கேட்கலாம் வாருங்கள். ஒரு மன்னனுக்கு 2 ஆண் வாரிசுகள் பிறந்தனர். இருவருக்கும் சமமான அளவு கல்வி, கலைகள், ஆட்சி செய்யும் முறை என அனைத்தும் கற்றுத்தரப்பட்டது. இருவருமே நன்கு பயிற்சி பெற்றனர். மன்னனுக்கு வயதாகி போனது. அடுத்த அரசனை அறிவிக்க வேண்டிய நிலை வந்தது. அதனால் அமைச்சரவையை கூட்டி திட்டங்கள் சில வகுக்கப்பட்டன. அதன்படி இருவருக்கும் பல கட்டங்களாக போட்டிகள் வைக்கப்பட்டன. இருவரும் சமமான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றனர். இதனால் இரண்டு புத்திரர்களுள் யாரை அடுத்த அரசனாக அறிவிப்பது என மன்னனுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக அரசன் ஒரு ஞானியை பார்க்க போனான். அந்த ஞானி அரசனிடம், நாளை உங்கள் புதல்வர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். மறுநாள் இரண்டு பேரும் ஞானியின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருவரையும் வீட்டு திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் பக்கத்தில் இருக்கின்ற கிணற்றில் குளித்து விட்டு வாருங்கள் என அனுப்பினார். முதலில் ஒருவன் குளித்து விட்டு வந்ததும் அந்த இடத்தை போய் பார்த்து விட்டு வந்தார். பிறகு அடுத்தவனை குளிக்க சொல்லிவிட்டு அவன் குளித்து முடிந்ததும் அவன் குளித்த இடத்தையும் போய் பார்த்து விட்டு வந்தான். பிறகு இருவரையும் மன்னனிடம் அழைத்து சென்று, முதலில் குளித்தவனை அழைத்து இவனை அடுத்த அரசனாக அறிவியுங்கள், நல்ல முறையில் ஆட்சி செய்வான் என்றார். இவன்தான் அரியணை ஏற தகுதியானவன் என எப்படி கண்டுபிடித்தீர்கள் என அரசன் ஞானியிடம் கேட்க, நான் இருவரையும் குளிக்க கிணத்துக்கு அனுப்பினேன். முதலில் போனவன் கிணற்றில் நீரை அள்ளி குளித்து முடிந்தபின் அடுத்து வருபவருக்கு பயன்படும் என்று மீண்டும் நீரை அள்ளி வாளியில் வைத்து விட்டு வந்தான். ஆனால் இரண்டாவதாக சென்றவன், அவன் மட்டும் குளித்துவிட்டு மீண்டும் நீர் அள்ளி வாளியில் வைக்காமல் வந்தான். இது அவன் பொதுநலன் இல்லாதவன் என்பதை காட்டுகிறது. எனவே முதலாம் அவன் அரியணை ஏற தகுதியானவன் என்றார். கிணற்றில் குளித்துவிட்டு தண்ணீர் பிடித்து வைத்தால் அரியணையா? இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதே என்று அரசன் கேட்க, சின்ன சின்ன விடயங்களில் கூட எவன் அடுத்தவர் நலனில் அக்கறையுள்ளவனாக இருக்கிறானோ அவனை அரசனாக்கினால்தான் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் என்றார் ஞானி. ஆம் நேர்களே, கதையில் கூறப்பட்ட நல்ல கருத்து நம் வாழ்விலும் பயன்படலாம். நாமும் எப்போதும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். இளந்தளிரை அலங்கரிக்க முதலில் வருகிறார் திருமதி கௌரி சங்கர் தம்பதியினரின் செல்வ மகளான செல்வி சண்விகா அவர்கள். புன்னகை பற்றி
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு சண்விகா கௌரி சங்கரின் அன்பு வணக்கங்கள். இப்படிக்கு புன்னகை. தமிழே உயிரே, உனை வணங்குகிறேன். அவையே அரங்கே, உமை பணிகின்றேன். தமிழே உயிரே, உனை வணங்குகின்றேன். அவையே அரங்கே, உமை பணிகின்றேன். சிரிப்பிடம் நான் சிநேகிதம் கேட்டேன். சிந்திய சிரிப்பினில் சில்லறை உதிர்ந்தது. சிரிப்பிடம் நான் சிநேகிதம் கேட்டேன். சிந்திய சிரிப்பினில் சில்லறை உதிர்ந்தது. சிணுங்கிய பின்னும் சிரிப்பொழிதானே, சிறுவர் எமக்கு வரப்பிரசாதம். சிணுங்கிய பின்னும் சிரிப்பொழிதானே, சிறுவர் எமக்கு வரப்பிரசாதம். மனித பிறவிக்கு மறுபேர் உண்டாம், சிரிக்கும் விலங்கு என பொருள் படுமாம். மனித பிறவிக்கு மறுபேர் உண்டாம், சிரிக்கும் விலங்கு என பொருள் படுமாம். சிறகே இல்லாத பறவை போல்தான் நாம், சிரிப்பே இல்லாத வாழ்க்கையும் கூட. சிறகே இல்லாத பறவை போல்தான் நாம், சிரிப்பே இல்லாத வாழ்க்கையும் கூட. எல்லா உதடும் உரைக்கும் ஓர் மொழிதான் அண்டம் கடந்தும் வாழும் சிரிப்பு. எல்லா உதடும் உரைக்கும் ஓர் மொழிதான் அண்டம் கடந்தும் வாழும் சிரிப்பு. வாய்விட்டு சிரித்தாள் நோய்விட்டு போகும். உம்மில் புன்னகை பூத்தால் நன்மைகள் சேரும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். உம்மில் புன்னகை பூத்தால் நன்மைகள் சேரும். உனக்காக சிரிப்பேன், உனை காண சிரிப்பேன். எனக்காக வேணும் சிரித்துக்கொள் நீயும். உனக்காக சிரிப்பேன், உன்னை காண சிரிப்பேன். எனக்காக வேணும் சிரித்துக்கொள் நீயும். எப்போதும் உன்னோடு இருக்கத்தான் நானும். கோபத்தால் என்னை இழக்காதே நீயும். எப்போதும் உன்னோட இருக்கத்தான் நானும். கோபத்தால் என்னை இழக்காதே நீயும். இப்படிக்கு புன்னகை. நன்றி.
அந்த அழகிய புன்னகை பற்றிய ஆக்கத்தினை தொடர்ந்து எம்முடன் இணையவிருக்கிறார் சிவரூபன் சர்மிளி தம்பதியின் அன்பு மகள் சாதனா தமிழை பற்றி.
அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாதனா சிவரூபன். நான் இன்று தேமதுர தமிழ் ஓசை உலகம் எல்லாம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாதை எங்கும் காணும். பாமரனாய் விலங்குகளாய் உலக அனைத்தும் நிகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாமபது தமிழ் என இங்கு வாழ்ந்திருதல் நன்றோர் சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பருவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியான் இந்த வரிகள் படி தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பதிவு இருக்கிறதா? ஆம். இந்த வரிகளை நிறுவதற்காக பல ஆண்டுகளாக தமிழ் சமூகம் எல்லா வகைகளிலும் உடைத்திருப்பதை மறுக்க முடியாது. உலகில் காணப்படுகின்ற எல்லா மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி தொன்மையான மொழியாக சொல்லப்படுகின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த சங்க காலம் முதல் இன்று வரை தமிழ் நீண்ட நெறிய வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. காலம் காலமாக எழுந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் தமிழ் மொழியின் பெருமையும் உலகத்தாரைக்கு எடுத்து எம்புகின்றன. தமிழ் மொழி பற்றி உலக சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட பல வேறு வகைகளில் உழைத்திருக்கிறார்கள். தமிழ் மொழி தெரியாத வெளிநாட்டு அறிஞர்கள் பலரும் தமிழ் மொழி நாட்டத்திற்கு தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் வீரமா முனிவர் தமிழுக்கு ஆட்சி சேவை அளப்பரியது. வாழ்வுக்கே இலக்கணம் வகுத்த வன் தமிழ் மொழியின் பழந்தமிழர் வாழ்வை படம் பிடித்து காட்டும் வளமான இலக்கியங்களுக்கு குறைவில்லை. அரசியல் காரணங்களுக்கும் தொழில் நிமித்தம் காரணங்களாக்கும் தமிழர்கள் உலகில் புலம்பெய்ந்த பல நாடுகளில் வாழ்கின்றனர். தாம் வாழும் நாடுகளில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தமது பங்கையை ஆற்றுகின்றன. தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவதற்கும் வளர்வதற்கும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் முயன்று அதன்படி தமிழை இணையத்தில் ஏற்றி வைத்தனர். தமிழ் வழி இணையதளம், தமிழ் மின்மஞ்சள், தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்பன தமிழ் மொழிக்கு பெரும் பங்காற்றுகின்றன. பாரதியாரின் வரிகள் படி இனிவரும் காலங்களில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பருவம் வகை செய்திடல் வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்பான உறவுகளே, அடுத்து நாம் தரவிருப்பது தாயகம் தந்த மூத்த கலைஞரான சினிமா மேடை வானொலி நடிகரான திரு தயாநிதி ஐயா அவர்கள் சங்கநாதனியர்களுக்காக.
வணக்கம் பிள்ளைகள், நான் தான் பொன்னம்பலம். இன்றைக்கும் ஒரு பிடிச்சிட கடிதம் ஒன்று கண்ணில பட்டுது. ஓமோம் தமிழ் வானம் மேனூல் பக்கத்தில் அதை வடிவ பதிவு செய்திருந்தினம். படிச்சன் பிடிச்சது, உங்களுக்கு அதை சொல்லுவோமெண்டு ஓடோடி வந்துட்டேன். வலிகள் விதம் விதமா வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டுத்தான் இருக்குது. பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையா போனா கஷ்டம்தான். என்ன இது நல்ல ஒரு ஞானம், தெளிவு. கனவேருக்கு இது உதவும். அதுக்காக இது எவ்வளவு தூரம் சரி பிள்ளைன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் வாத்தியார் இல்லை. வரிகளே கதைய கேப்போம். கல்யாணத்துக்கு பிறகு வேலை வேண்டாமண்டார் விட்டுட்டன். உம்மோட டெலிபோன் நம்பரை மாத்த வேணுமண்டார், அதையும் மாத்தி போட்டன். மூனூல் உம்மோட மூஞ்சைக்கு ஒத்து வராதண்டார், சத்தம் இல்லாம அதை நிப்பாட்டி போட்டேன். பொடிகளோட பட்டிகளோட பள்ளிக்கூட நட்பு அது இதென்று சொல்லி உறவை பெருக்க வேண்டாம் என்றார். அதையும் சட்டன்னு நிப்பாட்டிட்டேன். குறிப்ப எனக்கு பிடிச்ச அந்த லெக்கின்ஸ் போடக்கூடாதுன்னு அடிச்சு சொன்னார். கால் அளவு தெரியும் என்றார். என்ன தன்னச்சு சொன்னாரோ தெரியாது. உடனே சுடிதாருக்கு மாறிக்கொண்டன். ஹீல்ஸ் வச்ச செருப்பு கட்ட சிவரையும் போடக்கூடாதுன்றார். சில வேளை அவர் என்ன விட கட்டு என்றதால யோசிச்சாரோ தெரியாது. அதையும் தூர ஒதுக்கி போட்டன். ஜக்கெட்டுக்கு தனியா ஜன்னல் வேண்டாம் என்றார். வீட்டுக்கு எக்கச்சக்கமான ஜன்னல் என்றார். சரி, கழுத்து வர மறைச்சு பிளவுஸ தச்சு கொண்டன். சொண்டுக்கு சாயம் கூடாது என்றார். அண்டையிலிருந்து ஒண்ணுமே போடாம விட்டுட்டன். பியூட்டி பார்லர் பக்கம் கடைசி வரையும் போகக்கூடாது என்றார். வீட்டுக்குள்ளேயே பாலாட தயிரோட நிறுத்தி கொண்டன். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு குழந்தை பற்றி யோசிக்கலாமோன்னு கேட்டார். சரி, யோசிக்கலாம் என்றன். சொன்ன நம்ப மாட்டியல் இந்த வர தவறாமல் மாதந்தோறும் அந்த மாத்திரையை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். யாத்திரை போகும் வரையும் அதைத்தான் சாப்பிடணும் தெரியாது. நித்திரைக்கு போக முதல் அதை போட்டுடுவேன். வாரத்தில் 7 நாளும் அவருக்கு பிடிச்சதைத்தான் நான் சமைக்க வேணும். வார கடைசியில தன் கூட்டாளிமாரோட வருவார், கொண்டாடுவார், தண்ணி அடிப்பார். நடுராத்திரி தான் எல்லாரும் திரும்பி போவினம். ஆனால் அவர் கேட்கிற நேரம் எல்லாம் ஓடி வந்து பைட் செய்து கொடுத்து கொண்டே இருக்க வேணும். அதுக்கு சில கடுகு கண்ணுகள் என்ன மேயும். அதை பற்றி அவருக்கு கவனமே இல்லை. ஏனென்றால் அவர் போத்தில மேய்ஞ்சு கொண்டிருப்பார். இரவு 1 மணிக்கு பேராயு என்ற மெசேஜ் வரும். அதுவும் குறிப்பா ஒரு பெட்டு என்ற பேர்ல வரும். விடிஞ்ச உடனே ஆரண்டு கேட்டன். அது தன் எக்ஸ் லவ்வர் என்றார். சிம்பிளா சொன்னார். வேண்டாம் வேண்டாம் உங்களை விட்டுவிட சொன்னேன். முடியல் என்ற முயன்றால் முடிய மண்டன். ஏன், உங்களுக்கு நான் துணைக்கு நான் இருக்கிறேன் தானே என்றன். நீயும் அவளும் உண்டா என்ற. அது வேற இது வேறு என்ற. இது லீகல் அது இல்லீகல் என்றன். சடார் என்று கன்னத்தில் அரஞ்சும் போட்டார். என் நித்திரை பறந்து போச்சு. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டேன், எனக்காக இதோண்ட மட்டும் விட்டு விடுங்கோண்டு கெஞ்சி கேட்டன். முடியாது, இஸ் ட்ரூ லவ் பட் இட்ஸ் டூ லேட் என்றார். எனக்கும் கூட ட்ரூ லவ் ஒன்று இருந்ததுண்டன். ஊரில் அது இப்ப இங்க வாழ்ற ஊருக்குள்ளேயே வந்துட்டு தண்டன். ஏன் எனக்கு மறைச்சனு சொல்லி 1 கிழமையா போட்டடிச்சார். தாங்கி கொண்டன். ஆனாலும் அவர்கிட்ட எந்தவித மாற்றமும் இல்லை. திரும்பவும் மோனூல துறந்தன். புதிய அக்கவுண்டில் வந்தன். திரும்பவும் எனக்கு பிடிச்ச கலர் கலர லிப்டிக்ஸ் போட்டன். திரும்பவும் ஜக்கெட்டுக்கு ஜன்னலை வச்சன். திரும்பவும் எனக்கு பிடிச்ச லெக்கின்ஸ போட்டன். பியூட்டி பலர் பக்கம் அடிக்கடி போக தொடங்கினேன். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சமைச்சேன். நான் தானே சமைக்கிறது. மோனூல் முழுவதும் காதல் கவிதைகளை கொட்டி தீத்தன். திரும்பவும் வேலைக்கு போக தொடங்கிட்டன். வேலையால வரும்போது நல்லா லேட்டா தான் வருவேன். ஆண் நட்புகளை தேடி தேடி புதுப்பிச்சன். கவிதையாலும் போட்ட படங்களாலும் என்று சொல்லும் போவன். வீக்கெண்ட் பார்ட்டிகளுக்கும் சில என்ற ஃப்ரெண்ட்ஸோட வழியில போக தொடங்கிட்டன். ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனையும் பேசினன். மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் எனக்கு என்று பாஸ்வேர்ட் போட்டன். அவருக்கு இருந்த 1000 வேலைகள்ல முக்கியமான வேலை என்ன வேவு பார்க்கறதா போச்சு. தன் வீட்டு சாப்பாடு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று திருடு போவாமல் காப்பாற்ற வேலையில லீவு நாட்கள்ல கூட சொன்ன நம்ப மாட்டியல் வெளியில அவர் போறையில என்னை சுத்தி கொண்டே இருக்கிற அவர் பேரை அறியாமலே அல்ல என்னை அறியாமலே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு என்ன கண்காணிக்கிறாராம். எப்படியாவது என் எக்ஸ் லவரை கையும் களவுமா பிடிக்க வேணும் என்றதுதான் அவற்ற உள்நோக்கமா இருக்கும். அதுக்காண்டித்தான் என்ன வட்டமிடுறார்கள் பச்சையா தெரிஞ்சது. எந்த ஜென்மத்திலையும் அவரால் என் எக்ஸ் லவரை கண்டுபிடிக்க முடியாது. சொல்லட்டே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, அவர் யாருன்னு சொல்லட்டே, வெளியில சொல்லக்கூடாது. சத்தியம் என்ன பெத்த தாயறிய சொல்றன் எனக்கு இன்ற வரைக்கும் அல்லது அப்போ எக்ஸ் லவர் எதுவுமே கிடையாது. இல்லாத ஒருத்தனை தேடி தேடியே என்னை சுத்தி சுத்தி வட்டமிட்டு கொண்டிருக்கிறார் பாருங்கோ. அதுதான் எனக்கு தேவையா இருந்தது. அவளை மறந்து என்ன மட்டுமே நினைக்கும் வர கேட்ட நேரம் எனக்கு எக்ஸ் லவர் தான் வேணும் என்று சொன்னவர், நீ யாரண்டே எனக்கு தெரியாமல் அவள் வேற லெவல் நீ வேற லெவல் என்று புசத்தி கொண்டிருந்தவர் இப்ப என்ன கலைச்சு கொண்டே திரிகிறார். என்ன போல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ் லவர் மாய அந்த பிம்பம் வெடிக்க வேணும், தெரிய வேணும், இவைக்கு நெஞ்சம் துடிக்க வேணும். சந்தோஷமா இருக்கு பிள்ளையர், கவனிச்சு கொள்ளுங்க. வரட்டே ஊட்டு. நன்றி, வணக்கம்.
வெளிச்சம் தமிழ் கலை நிகழ்ச்சி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட் ஆல்பர்ட் யுத்தநாபகர்த்த மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வெளிச்சம் தமிழ் கலை நிகழ்ச்சி 7 மணிக்கு ஆரம்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்வுக்கு மாலை 6:45 மணிக்கு உங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். இரவு உணவு வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வெளிச்சம் தமிழ் கலை நிகழ்ச்சி. அரும்புகள் 2022 தமிழ் பூங்காசிரார்களின் வருடாந்த கலை நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அனைவரும் வருக. தமிழ் எங்கள் உயிர்ப்பின் இருப்பு. தமிழ் பூங்காசிரார்களின் வருடாந்த கலை விழா அரும்புகள் 2022 நடைபெறும் இடம் மவுண்ட் ஆல்பர்ட் யுத்த ஞாபகார்த்த மண்டபம். அனுமதி இலவசம், மறந்து விடாதீர்கள். எதிர்வரும் டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 3 மணிக்கு.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், அன்பான இந்துள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடங்கள அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மாரை. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
அந்த அழகிய பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை. நினைவிருக்கா எனும் கவிதையை தரவிருக்கிறார் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் திரு இளம்பரி பாலச்சந்திரன் அவர்கள். கலையோகத்துடன் மறுமொழியில் இருந்து இணைந்து கொள்கிறார்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கங்கள். கவிதை. அந்த 2 மூத்த தம்பதியினர் பாட்டனும் பாட்டியும் தங்கள் கடந்த கால அனுபவங்களை இப்படி சம்பாஷிக்கிறார்களாம். பாட்டனின் நினைவுக்கு பாட்டி பதில் கூறுவதாக கவிதை அமைகிறது. தந்தையுடன் நான் முந்தி வந்தது சிந்தையில் நினைவிருக்கா, இஞ்சேடி மச்சான் என்றவள் தாயார் சொன்னது நினைவிருக்கே, அஞ்சு வயசுல அரைச்சதம் தந்தேனே அதுவும் நினைவிருக்கா, அதுக்கு பஞ்சு முட்டாய் வாங்கி தின்றேன் பசுமை நினைவிருக்கே, வட்ட கோட்டில் நான் வளைத்து பிடித்தேன் வலித்தது நினைவிருக்கா, அப்பொழுது ஒத்தை காலால் உதைத்தேனே உன்னை இப்பவும் நினைவிருக்கே, ஈச்சங்குருத்தை இழுத்து தின்றோம் ஏண்டி நினைவிருக்கா, இழுத்த விசையில நீங்க இடறி விழுந்தேங்க இன்றைக்கும் நினைவிருக்கே, நாவல் பழங்கள் பொறுக்கி தின்றோம் நல்லா நினைவிருக்கா, உங்க செவத்த வாயுதல் கருப்பாய் சிரிச்சுது காட்சி நினைவிருக்கே, பொங்கல் நாளில அங்கி அணிந்து பொங்கினாய் நினைவிருக்கா, நீங்க பட்டாசு கொளுத்தி உங்க பெருவிரல் சுட்டது இன்னும் நினைவிருக்கே, கோவில் விழாவில கொண்டல் தின்றது பண்டை நினைவிருக்கா, அந்த கொண்டல் சுருளில் கண்டதை வாசிச்சேன் பண்டை நினைவிருக்கே, எனக்கு கல்யாண பேச்சு காரையில் நடந்துச்சு கண்மணி நினைவிருக்கா, செத்து மடிவதாய் நான் செய்தியில் தந்தேனே புத்தியில் நினைவிருக்கே. வணக்க நேர்களே, அன்புடன் இளம்பரை பாலச்சந்திரன்.
நன்றினீர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் ஐயா அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் ஜெரிதாப்டீன்.